2016 ஜனவரி மாத தென்றலிதழில் ஹைதராபாத் இந்தியாவிலிருந்து தேனிமை லட்சுமணன் அவர்கள் எழுதியுள்ள கல்யாண முருங்கை என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாளை குடும்ப கோர்ட்டில் அதிகாரபூர்வமாக விவாகரத்து கிடைத்துவிடும். அதன்பின் தனித்தனி மனிதர்கள் ஆகிவிடலாம். நினைக்க நினைக்க பொங்கி பொங்கி வந்தது சுபத்ராவுக்கு. எல்லாம் அவள் தப்பேதானா? சிந்திக்க சிந்திக்க சுய வெறுப்பே மிகுதியானது. நிலவு தேய்ந்து கொண்டிருந்தது. இன்னும் சில நாட்களில் முழுதாக மறைந்து பின் வளரும். தேய்வதும் வளர்வதும் பூமியின் நிழல் படுவதால், மனதையும் மனிதத்தையும் மூடும் நிழல்களால் வாழ்வும் உணர்வுகளும் நம்பிக்கைகளும் கூட தேய்ந்தும் வளர்ந்தும் கொண்டிருந்தன. தோட்டத்தில் இருந்த கல்யாண முருங்கை மரத்திலிருந்து சிவப்பு பூக்கள் ஜொலித்துக் கொண்டிருந்தன அவள் கண்களைப் போல. பால்கனியில் அமைந்திருந்த சுபத்ராவின் மேல் பால் ஒளியை தடவி கொண்டிருந்தது நிலா. கன்னங்களில் விழுந்த நீர்க்கோடுகள் பளபளத்துக் கொண்டிருந்தன. அர்ஜுனும் அங்கே வருந்திக் கொண்டிருப்பான். ஆனால் சரி செய்ய முடியாத அளவு வளைந்து உடைந்து போயிருந்தது அவர்களின் குடும்ப கப்பல். அதன் மாலுமிகள் இருவருமேதான் அதை கவிழ்த்து மூழ்கடித்தவர்கள். முதலில் கூட்டு குடும்பத்தால் ஆரம்பித்த பிரச்சனை பின்னர் பிள்ளையின்மையால் வந்து விவாகரத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறது. திருமணமான புதிதில் கணவரோடு கைகோத்து உலகம் முழுவதும் பறக்க வேண்டும் என்பதே அவளின் எண்ணமாயிருந்தது. குழந்தன்கள் நாத்திகள் அடங்கிய குடும்பத்தில் எதற்கும் நேரமில்லாமல் சமையல் ராணியாக மாறியது முதல் ஏமாற்றம். கணவன் தன்னை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் குடும்பத்தில் வேலை செய்யும் ஆளாகத்தான் தன்னை மருமகளாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடுத்த தவறான எண்ணம் அவளை ஆட்டி படைத்தது. அதற்கு ஏற்றாற்போல குழந்தன்கள் நாத்திகள் படித்து வேலை கிடைத்து கை நிறைய சம்பாதிக்க தான் மட்டும் ஏரில் மாட்டிய எருதாய் வீட்டில் உழைத்தபடி இருந்தது வலித்தது. இதில் 10 வருடங்கள் கழிந்துவிட ஒவ்வொருவரும் திருமணமாகி வெளிநாடுகளில் செட்டில் ஆகிவிட்டார்கள். அவரவர் குடும்பம் குழந்தைகள் என்று பெருகிவிட வயதான மாமனாரும் மாமியாரும் இவர்களோடே தங்கிவிட்டார்கள். முதுமை காரணத்தால் அவர்களுக்கும் சிற்றுழற்சி செய்து அறுத்து களைத்த அவள் மனதில் மெல்ல மெல்ல கோபமும் ஆயசமும் எட்டி பார்த்தன. இவர்கள் கூடவே இருப்பதால் தான் கணவன் தன்னிடம் தனியாக கவனம் செலுத்துவதில்லை என்ற ஆற்றாமையும் சேர்ந்து கொண்டது. குத்தீட்டியாக குருவாளாக வார்த்தைகளால் சாடுவது அவளின் வழக்கமாகிவிட்டது. எது சொன்னாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மௌனமாக நகர்ந்துவிடும் கணவனை என்ன செய்வதென்றும் அவளுக்கு புரிந்ததில்லை. அப்படி அரட்டி புரண்டு அழுத பொழுதொன்றில் அரண்ட மாமனாரும் மாமியாரும் பக்கத்தில் இருக்கும் சிறு வீடொன்றுக்கு தனியாக குடித்தனம் போனார்கள். தொல்லை விட்டது என நிம்மதியாக இருந்தவளுக்கு குழந்தையின்மை பெரிதாக உறுத்தியது. அவளுக்கு பின்னே திருமணமான அனைவருக்கும் பள்ளி செல்லும் குழந்தைகள் இருந்தார்கள். குழந்தை ஆசை படுத்தி வைக்க மருத்துவரை சந்திக்க கணவனை வற்புறுத்தி அழைத்து சென்றாள். பரிசோதனைகளின் முடிவில் கணவனுக்கு விந்தணுக்கள் கம்மி என்பதால் குழந்தை பேரு அரிதுதான் என்பது தெரிந்தது. காத்திருந்து காத்திருந்து தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்பது அவளுக்கு பேரிழியாக இருந்தது. இருசிமிட்டை மலடி என்ற சொற்களை அவ்வப்போது கேட்க நேர்ந்தது. தன் கணவன் கையால் ஆகாத தனத்தால் என உறுதியாக நம்ப துவங்கினாள். ஒரு நாள் வார்த்தை தடித்து சண்டையானது. அது அடிக்கடி தொடர்ந்து தெருவே கேட்கும் அளவுக்கு அதிகமானது. எவ்வளவுதான் ஒரு தன்மானமிக்க மனிதன் பொறுக்க முடியும்? மனைவியை அறைந்து விட்டு வெளியே சென்றவன் 2 நாள் சொல்லாமல் கொள்ளாமல் நண்பன் வீட்டில் தங்கிவிட்டான். வீங்கிய கன்னங்களோடு பிள்ளை பேரும் இல்லாமல் தனியே இருக்கும் தன்மேல் துளி கூட அக்கறை இல்லாமல் போய்விட்ட கணவன் கூட வாழ்வதென்பது அவளுக்கு அர்த்தமற்றதாக தெரிந்தது. திருமணமான சில நாட்களிலேயே கட்டினவனை ஆம்பிள்ளையே இல்லை என கோர்ட்டுக்கு இழுத்து விவாகரத்து செய்யும் பெண்களுக்கு மத்தியில் தான் இத்தனை வருடம் தன் கணவனோடு குடும்பம் நடத்தியதே பெரிது என நினைத்து கொண்டிருந்தாள் அவள். இவ்வளவுக்கு பிறகும் சேர்ந்திருப்பது எதற்காக என்ற எண்ணத்தோடு குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து தாக்கல் செய்துவிட்டாள். குடும்ப வன்கொடுமை சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு சாதகமாகவே இருக்கிறது. கணவனின் பக்கத்தை அது அதிகம் அலசி ஆராய்வதில்லை. ஆண் மட்டும்தான் வன்கொடுமை செய்வான் என சட்டமும் முடிவெடுக்கிறது. கூட பிறந்த அண்ணன் கொஞ்சம் யோசித்து முடிவிருக்கலாமா என்று கூறியும் கேட்கவில்லை அவள். கணவன் கூட சமாதானத்துக்கு வந்தும் பெட்டியை தூக்கி கொண்டு கோபமாக தாய் வீடு வந்து விட்டாள் அவள். பெற்றவர்களுக்கு என்ன சொல்லி தேற்றுவது என்று திகைப்பு. அவளின் மனப்பொருமல் தாங்காமல் விஷயம் கைமீறி விவாகரத்து வரை வந்துவிட்டது. மாமனார் மாமியார் வந்து பேசி பார்த்தார்கள். வெளிநாடுகளில் இருந்த நாத்திகளும் குழந்தைகளும் கூட பேசினார்கள். குடும்ப நல கோர்ட்டிலும் கவுன்சிலிங் செய்து பார்த்தார்கள். சுய இரக்கம் பீரிட்டு தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டதாக கருதி எதையும் அவள் ஆவேசம் கேட்கவே விடவில்லை. குதர்க்கமும் கோபமும் கொப்பளிக்க எல்லாரோடும் விதண்டாவாதம் செய்து கொண்டே இருந்தாள் அவள். கன்னங்கள் காய இருளில் அமர்ந்திருந்த சுபத்ராவுக்கு ஏனோ தன்னுடைய திருமண ஆல்பத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் உந்தியது. தன்னுடைய உடைகள் வைத்திருந்த பெட்டியில் ஆல்பத்தையும் வைத்திருந்தாள் அவள். சிவப்பு நிறமும் தங்கக்கலர் முடிச்சும் கொண்ட ஆல்பத்தில் முதல் பக்கத்தில் அவளின் மருதாணியிட்ட கரங்களும் ஜடைபில்லை வைத்து மலர் அலங்காரம் செய்த கூந்தலும் வெட்கத்தால் ஒரு கையால் முகத்தை மூடிய புகைப்படம் இருந்தது. ஆஹா, எவ்வளவு குட்டி பெண்ணாக அழகாக பொம்மையை போல இருக்கிறேன் என்ற ரசனை அவளுக்கு ஏற்பட்டது. அடுத்த பக்கத்தில் மாப்பிள்ளை அழைப்பு புகைப்படத்தில் அர்ஜுன் அழகாக இளமையாக இருந்தான். எவ்வளவு முடி, என்ன சிரிப்பு, மனசை கொள்ளை கொள்ளும் சிரிப்பு, சிங்கப்பல் தெரிய ஆண்மை நிரம்பிய சிரிப்பு. ஆனால் அவன் சிரிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அப்பா அம்மா போன பின்பும் குழந்தை பேரின்மைக்காக பரிசோதனை செய்த பின்னும் காணாமல் போய்விட்டது. புன்னகையை இழக்கும் போது மனிதர்கள் பாதி மறித்து விடுகிறார்கள். திருமணத்தின் போது அவன் அழகுதான், ஆனால் இந்த கணத்தில் அவன் பிள்ளை தரவில்லை என்ற வருத்தத்தை விட தன்னை புரிந்து கொள்ளவில்லை அவன் என்ற வருத்தமே மேலோங்கி இருந்தது அவளுக்கு. அவளை திருப்தி செய்ய தன்னால் முடிந்த எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றான், பிடித்ததெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனால் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு சண்டை ஏனோ உற்பத்தியாகி அவர்களின் மகிழ்ச்சியை அழித்தது. அடுத்தடுத்த பக்கங்களில் இந்த பிள்ளைக்கு நல்ல வரனை பிடித்து விட்டோம் என்று சந்தோஷமாக சிரிக்கும் அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் தெரிந்தார்கள். மறுவீடு அழைக்கும் போது மாமனார் பார்த்த அன்பு பார்வை புகைப்படத்தில் பதிந்திருந்தது. சடங்கு செய்யும் மாமியாரின் புன்னகை மனதை இம்சைப்படுத்தியது. அவர்களை வெளியேற்றியது தப்போ என்ற எண்ணம் உறுத்தியது. நாத்திகளும் குழந்தைகளும் பரிசு பார்சல் ஒன்றை கொடுத்து பிரிக்கும்படி சொல்லி யார் முதலில் பிரிக்கின்றார்கள் என்று பார்த்து அதற்கேற்ப கூச்சலிட்டு கை கொடுத்த புகைப்படம் மனதை நிறைத்தது. அந்த சமயத்திலும் மெல்லமாக பிரித்து கணவன் தனக்கு விட்டு தந்து புன்னகைத்தபடி தன்னை பார்ப்பது புகைப்படத்தில் தெரிந்தது. பள்ளி முடித்து கல்லூரி செல்லும் காலகட்டத்தில் குழந்தைகள் அவள் செய்யும் உணவை புகழ்ந்து தன் நண்பர்களுடன் எடுத்து சென்றதும் நாத்திகள் உரிமையோடு தன் புடவைகளை கல்லூரிக்கு அணிந்து சென்றதும் அவள் நினைவில் ஆடியது. முதன் முதல் அவள் செய்து பார்க்கும் ஒவ்வொரு ரெசிபியையும் ருசித்து பாராட்டும் அவர்களின் அன்பு முகங்களும் குரல்களும் மனதை என்னவோ செய்தன. என்ன செய்ய, யார் பாராட்டி என்ன, எனக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் அவள் மனதில் மீண்டும் வெறுமையை படிய வைத்தது. ஆல்பத்தின் பக்கங்களை புரட்டி பின்னோக்கி ஆழ்ந்தவள் அதன் பின் இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் அசிரத்தையோடு பார்த்தாள். இருவருக்கும் எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்டுகள் அதில் இருந்தன. டாக்டர் தனக்கு விந்தணு குறைவினால் குழந்தை பேர் கிடைப்பது அரிது என்று சொன்னதாக கணவன் சொன்னதை கேட்டு அவள் அப்செட் ஆனதை தவிர அன்று வரை அந்த ரிசல்ட்டுகளை முழுமையாக படித்ததில்லை. அவருடைய ரிசல்ட்டை மட்டும் சொன்னவன் தாங்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதால் அவள் மிக்க கோபத்தில் தன்னுடைய ரிசல்ட்டுகளையும் பார்க்கவில்லை. அசிரத்தையாக எழுத்து படிக்க துவங்கியவள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ச்சி அடைந்தாள். கணவனுக்கு விந்தணுக்கள் கம்மி என்ற ரிசல்ட்டோடு அவளுக்கும் கர்ப்பப்பையின் வாய் திரும்பி முடிச்சாய் இருப்பதாகவும் நிழநீர் கட்டிகள் இருப்பதாகவும் மேலும் கர்ப்பம் தரிக்க விடாமல் ஒருவித அமிலம் சுரந்து உட்புகும் விந்து அணுக்களை கொன்று விடுவதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் இருந்தது. நீயும் தானேடி காரணம் என்று அன்றே அவன் இதனை போட்டு உடைத்திருக்கலாம். தன் மனைவி தன் சரிபாதி தான் பட்டு துயரத்தை அவளும் பட வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தில் சொல்லாமல் குத்தி காட்டாமல் இருந்திருக்கிறான் என்ற பேருண்மை உரைத்தது. தான் கொடுமைப்படுத்தியும் தன்னை பற்றிய இந்த உண்மைகளை சொல்லி தன்னை புண்படுத்தாத அவன் நல்ல உள்ளத்தை எண்ணி அவள் தன்னையும் அறியாமல் கண்ணீர் சொரிய துவங்கினாள். இது சுய இறக்கத்தால் அல்லாமல் தன் தவறுக்கான வருத்தமாகவும் தன் இயலாமையை புரிந்து கொண்டதாலும் தன் கணவனிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கும் விதத்திலும் இருந்தது. உடனே அவனை பார்க்கவும் அவனது ஆதுரமான குரலை கேட்கவும் மனம் ஏங்கியது. ஜன்னல் வழியே கல்யாண முருங்கை மரத்தின் பக்கம் பார்வையை திரும்பியவளுக்கு தானும் ஒரு கல்யாண முருங்கையாக காய்கனி இல்லாமல் வெறுமே பூத்திருப்பதாக பட்டது. கல்யாண முருங்கை பிள்ளை பேறு அளிக்கும் மருத்துவ செடி, ஆனால் அதற்கு காய்ப்பில்லை, கனி இல்லை, பூத்து உதிரும் அதற்கு பிள்ளை பேறு கிடையாது. அந்த கல்யாண முருங்கையாக தான் இருக்கும் கோலத்தை எண்ணி கலங்கியவள் ஒருவாறாக தூங்கியிருந்தாள். காலையில் காகங்கள் கரையும் ஒலியோடு குயிலின் இசையும் எழுப்பியது. காகத்தின் கூட்டில் குயிலும் முட்டையிட்டு வைத்துவிடும் என்றும், ஆனால் காகம் வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து முட்டைகளையும் அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் என்றும் பக்கத்து வீட்டு அம்மா பேரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். காகங்கள் பேதம் பார்ப்பதில்லை, மனிதர்களாகிய நாம் தான் பேதம் பார்க்கிறோம். யார் தேவை யார் தேவையில்லை என்று பிரித்து விடுகிறோம் என்று தோன்றியது அவளுக்கு. வயதான தன் தாய் தகப்பன் தன்னை பார்த்து கவலையில் ஆழ்ந்திருப்பது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. இவர்களைப் போலத்தானே தன் மாமனாரும் மாமியாரும். அவர்களை ஏன் விதித்தோம்? அவர்களும் வயதான குழந்தைகள் போலத்தானே. அவர்களை பார்ப்பது கஷ்டம் என்று நினைத்து வெறுத்து ஒதுக்கினோமே. அவர்களை அழைத்து வந்து தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அன்று காலை விவாகரத்து வழங்கப்படும் ஒப்புதல் கேட்பார்கள். அப்போது அதை மறுத்து கணவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பேரன்புக்காரன் தன்னை மன்னிப்பான். தங்களுக்கு குழந்தை பேர் இல்லாவிட்டால் என்ன? தங்களை பெற்றவர்களை குழந்தைகளாக பார்த்து கொள்ள தனக்கு சம்மதம் என்று சொல்ல வேண்டும். பெற்ற குழந்தைகள் இருக்கும் வரை முதியோர் இல்லத்துக்கு அவர்கள் போகக்கூடாது. பின் பிள்ளைகளால் என்ன பயன்? அவர்களுக்கு பின் எத்தனை குழந்தைகள் தாய் தந்தை அன்பு கிடைக்காமல் அனாதையாக தவிக்கிறார்கள். தத்தெடுத்து படிக்க வைத்து நல்ல வாழ்வழிக்கலாம், நல்ல அம்மாவாக இருக்கலாம். பெற்றால்தான் பிள்ளையா? ஒருவேளை இதை செயல்படுத்த முடியாவிட்டால்? அந்த கேள்வியோடு தன் கணவனுக்கு தான் குழந்தையாகவும் தனக்கு அவர் குழந்தையாகவும் இருக்க வேண்டும் என உறுதி எடுத்து கொண்டாள். தன்னை மனித நலனுக்கு முழுமையாக வழங்கிய கல்யாண முருங்கை வாசலில் ஆதரவாக அசைந்து கொண்டிருந்தது. காற்றில் அதன் சிவப்பு பூக்கள் சிலிர்த்து கொண்டிருந்தன. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.